வணக்கம். ஆகாஷ்வாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். காவிரி பிரச்சனையை அரசியலாக்க கூடாது என்று மத்திய எஃகுத்துறை அமைச்சர் திரு ஹெச் டி குமாரசாமி கேட்டுக்கொண்டுள்ளார். அனைவருக்கும் வளர்ச்சி தொடர்பான மக்கள் திட்ட இயக்க தேசிய பயிலரங்கை பஞ்சாயத் ராஜ் இணையமைச்சர் திரு எஸ் பி சிங் பாகேல் இன்று தொடங்கி வைத்தார். குற்ற செயல்களில் ஈடுபட்ட 26 அமைப்புகளை மத்திய புலனாய்வு பிரிவு முடக்கியுள்ளது. வானிலை முன்னெச்சரிக்கை தகவல்களை அறிந்து கொள்ள ஏதுவாக TN அலர்ட் செயலி உருவாக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பங்களாதேஷிற்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் சற்று முன் விக்கெட் இழப்பின்றி 55 ரன் எடுத்திருந்தது. இனி விரிவான செய்திகள். காவிரி விவகாரத்தை அரசியல் ஆக்கக்கூடாது என்று மத்திய கனரக தொழிற்சாலை மற்றும் எஃகுத்துறை அமைச்சர் திரு ஹெச் டி குமாரசாமி தெரிவித்துள்ளார். திருச்சியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உரிய காலத்தில் மழை பெய்யும் போது காவிரி விவகாரத்தில் பிரச்சனை எதுவும் ஏற்படாது என்று குறிப்பிட்டார். எனவே விவசாயிகள் நிலைமையை புரிந்து கொண்டு உரிய தீர்வு ஏற்பட ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார். சேலம் உருக்காலைக்கு புத்துயிர் ஊட்டி வேலை வாய்ப்பை பெருக்கி அதன் வளர்ச்சியை மேம்படுத்த உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். சேலம் உருக்காலை வளாகத்தில் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினரின் அணிவகுப்பை மரியாதையை ஏற்றுக்கொண்டு மரங்களை நட்ட அமைச்சர் சேலம் உருக்காலையை ஆய்வு செய்தார். அங்கு நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் உருக்காலையின் நிர்வாக அமைப்பு, உற்பத்தி செய்யப்படும் பொருட்களின் விற்பனை விவரங்களை அவர் கேட்டறிந்தார். அனைவருக்கும் வளர்ச்சி தொடர்பான மக்கள் திட்ட இயக்கம் குறித்த தேசிய பயிலரங்கை மத்திய பஞ்சாயத்து ராஜ் இணையமைச்சர் பேராசிரியர் எஸ் பி சிங் பாகேல் இன்று புதுடெல்லியில் தொடங்கி வைத்தார். பல்துறை அலுவலர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ள இக்கருத்தரங்கில் நடப்பு மற்றும் வரும் நிதியாண்டுகளுக்கான பஞ்சாயத்து மேம்பாட்டு திட்டங்களுக்கான தயாரிப்புகள் இடம்பெற்றுள்ளன. பல்வேறு மாநிலங்களிலும் யூனியன் பிரதேசங்களிலும் நடைமுறைப்படுத்தப்படும் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்து இதில் பகிரப்படுவதால் புதிய வாய்ப்புகளுக்கான தளமாக இப்பணிப்பட்டறை திகழும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உலகளாவிய சைபர் குற்றங்களை இலக்காக கொண்டு செயல்படும் 26 அமைப்புகளை மத்திய புலனாய்வு பிரிவு முடக்கியுள்ளது. சிபிஐ அமைப்பு 32 இடங்களில் மேற்கொண்ட ஒருங்கிணைந்த சைபர் தொழில்நுட்ப ஆய்வுகளின் அடிப்படையில் இந்நடவடிக்கை. ஹைதராபாத், புனே, விசாகப்பட்டினத்தை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்ட இந்த அமைப்புகளிடமிருந்து மின்னணு சாதனங்கள், கைபேசிகள், மடிக்கணினிகள், நிதிசார் தகவல்கள், தொலைத்தொடர்பு ஆவணங்கள், விலை உயர்ந்த வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. அமெரிக்க குடிமக்களை இலக்காக கொண்டு இந்த அமைப்புகள் செயல்பட்டதாக சிபிஐ தெரிவித்துள்ளது. 3வது கட்ட ஆபரேஷன் சக்ரா நடவடிக்கையின் கீழ் இன்டர்போல் மற்றும் வெளிநாட்டு சட்ட அமலாக்க முகமைகளின் உதவியுடன் முறைகேடுகளில் ஈடுபடும் இத்தகைய அமைப்புகள் கண்டறியப்பட்டு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக சிபிஐ மேலும் கூறியுள்ளது. இந்தியாவில் தயாரிப்போம் இயக்கத்தை மேலும் வலுப்படுத்த வர்த்தக சீர்திருத்த செயல் திட்டம் 2024 கொண்டுவரப்படும் என்று மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் இலகுவான வர்த்தக நடைமுறைகள் மேலும் எளிதாக்கப்பட்டு வர்த்தக ஒழுங்குமுறை செயல் திட்டம் வகுக்கப்படும் என்று அமைச்சகம் கூறியுள்ளது. சீர்திருத்த நடவடிக்கைகளால் சங்கிலி விநியோகம் முறைப்படுத்தப்பட்டு பணிச்சுமைகள் குறைக்கப்பட்டு மின்னணு தீர்வுகள் மூலம் இந்தியாவில் தயாரிப்போம் திட்டம் உலகளாவிய முதலீட்டு மையமாக உருவெடுக்கும் என்றும் நம்பிக்கை வெளியிட்டுள்ளது. நாட்டின் வர்த்தக கட்டமைப்புகளில் மாற்றங்களை கொண்டு வருவதற்காக 2014-15 ஆண்டில் வர்த்தக சீர்திருத்த செயல் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஜமைக்கா பிரதமர் டாக்டர் ஆண்ட்ரூ ஹாலன்ஸ் 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வந்துள்ளார். மத்திய நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி புதுடெல்லி விமான நிலையத்தில் அவரை அன்புடன் வரவேற்றார். பிரதமர் திரு நரேந்திர மோடியை நாளை டாக்டர் ஹாலன்ஸ் சந்தித்து இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து விரிவான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார். குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத்தலைவர் ஆகியோரையும் சந்திக்கும் ஜமைக்கா பிரதமர் தொழில் வர்த்தக பிரிவு தலைவர்களுடன் முதலீடுகள் தொடர்பான ஆலோசனைகளை மேற்கொள்கிறார். இப்பயணத்தின் போது பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாக உள்ளன. ஜம்மு காஷ்மீரின் 7 மாவட்டங்களில் 40 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நாளை நடைபெறவுள்ள 3வது இறுதிக்கட்ட வாக்குப்பதிவிற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. 415 வேட்பாளர்களின் வெற்றி தோல்வியை 39 லட்சம் வாக்காளர்கள் நிர்ணயிக்க உள்ளனர். இதனிடையே ஹரியானாவில் வரும் 5ஆம் தேதி 90 தொகுதிகளுக்கு ஒரே கட்டமாக நடைபெறும் வாக்குப்பதிவிற்கான பிரச்சாரம் முழுவீச்சில் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை வரும் 8ஆம் தேதி நடைபெறும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
மூன்றாம் முறை மோடி அரசின் முதல் 100 நாள் சாதனைகள். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கூடுதலாக 3 கோடி வீடுகள் கட்ட இலக்கு. முத்ரா கடனுதவி திட்டத்தின் கீழ் கடன் உச்சவரம்பு 20 லட்சம் ரூபாயாக உயர்வு. 4 லட்சத்திற்கும் மேற்பட்ட மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 2500 கோடி ரூபாய் சுழல் நிதி. லட்சாதிபதி பெண்கள் திட்டத்தின் கீழ் 11 லட்சம் பேருக்கு சான்றிதழ். சுற்றுலா துறையில் மகளிருக்கு கூடுதல் வேலை வாய்ப்புகள். மகளிர் வாங்கும் சொத்துக்களுக்கு பத்திரப்பதிவு கட்டணத்தை குறைக்க மாநில அரசுகளுக்கு ஊக்கம். 7 லட்சம் ரூபாய் வரை வருமானம் உள்ளவர்களுக்கு வரி விலக்கு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள்.
தமிழ்நாட்டில் வானிலை முன்னெச்சரிக்கை தகவல்களை அறிந்து கொள்ள ஏதுவாக TN அலர்ட் செயலி உருவாக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆலோசனைக் கூட்டத்தில் இன்று பேசிய அவர், அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று அறிவுறுத்தினார்.
பெய்த மழையோட அளவு எவ்வளவு என்பது அது பெய்கிற நேரத்திலே தெரிஞ்சாதான் அணைகள்ல நீர் திறப்பு மேலாண்மை, வெள்ள முன்னெச்சரிக்கை தகவல்களை வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளை சரியா செய்ய முடியும். 1400 தானியங்கி மழை மானியங்களையும் 100 தானியங்கி வானிலை மையங்களையும் நிறுவி நிகழ்நேர தகவல்களை பெற்று வருகிறோம். வானிலை முன்னெச்சரிக்கை, தற்போதைய வானிலை, பெறப்பட்ட மழை அளவு, நீர்த்தேக்கங்களில் இருக்கக்கூடிய நீரிருப்பு உள்ளிட்ட விவரங்களை தமிழிலேயே தெரிஞ்சுக்கக்கூடிய வகையில தமிழ்நாடு அரசு TN அலர்ட் என்னும் மொபைல் போன் செயலியில உருவாக்கி இருக்கு.
வெள்ள பாதிப்புக்குள்ளான மக்களுக்கு நிவாரண உதவிகள் உடனடியாக வழங்கப்பட வேண்டும் என்றும் முன்னேற்பாட்டு பணிகளை விரைந்து முடித்திடவும் முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார். மாநிலத்தில் பேரிடரை எதிர்கொள்ள தேவையான உள்கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக கூறிய முதலமைச்சர், நோய் தொற்றை தடுக்க துரித நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றார். பேரிடர் காலங்களின் போது மாவட்ட நிர்வாகம் தன்னார்வலர்களோடு இணைந்து பணியாற்ற வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். தேசிய தன்னார்வ இரத்த தான தினம் நாளை கொண்டாடப்படுகிறது. இரத்த நன்கொடையின் 20ஆம் ஆண்டு கொண்டாட்டம் இரத்த கொடையாளர்கள் அனைவருக்கும் நன்றி என்பதே இந்த ஆண்டின் கருப்பொருளாகும். இந்நாளையொட்டி முதலமைச்சர் விடுத்துள்ள செய்தியில், பொதுமக்களின் உயிர்காக்கும் சேவையில் நாம் அனைவரும் பங்கெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். சென்னை CIT பொறியியல் கல்லூரி மாணாக்கர் ULOC 3 என்ற சிறிய ரக செயற்கைக்கோளை திருவண்ணாமலை மாவட்ட விளையாட்டு மைதானத்திலிருந்து இன்று விண்ணில் செலுத்தி சாதனை படைத்துள்ளனர். திரு முத்தின் தலைமையிலான செயற்கைக்கோள் வடிவமைப்பு குழு கடந்த 4 ஆண்டுகளாக இதனை வடிவமைத்ததாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
சென்னை CIT பொறியியல் கல்லூரி மாணவர்கள் குறைந்த செலவில் வடிவமைக்கப்பட்ட 500 கிராம் எடை கொண்ட ULOC 3 என்ற சிறிய ரக செயற்கைக்கோளை திருவண்ணாமலை மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் இன்று காலை விண்ணில் செலுத்தி சாதனை படைத்து பொதுமக்களின் பாராட்டுகளை பெற்றுள்ளனர். மேகத்தின் வெப்பம், அழுத்தம் மற்றும் ஈரப்பதம் ஆகியவற்றின் தரவுகளை இந்த செயற்கைக்கோள் புகைப்படம் எடுத்து வெற்றிகரமாக அனுப்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த சாதனையை முதல் முறையாக திருவண்ணாமலை மண்ணில் பொறியியல் மாணவர்கள் செய்து காட்டியது அனைவரும் மத்தியிலும் வரவேற்பு பெற்றுள்ளது. திருவண்ணாமலை என் ரவிச்சந்திரன்.
அரியலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் வரும் 5ஆம் தேதி நடைபெறவுள்ள வேலைவாய்ப்பு முகாம் விழிப்புணர்வு பிரச்சார வாகனத்தை ஆட்சித்தலைவர் திரு ரத்னசாமி இன்று தொடங்கி வைத்தார். தர்மபுரியில் வரும் 4ஆம் தேதி தொடங்கும் 10 நாள் புத்தக திருவிழா தொடர்பான விழிப்புணர்வு வாகனத்தை ஆட்சித்தலைவர் திருமதி சாந்தி இன்று தொடங்கி வைத்தார். திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் அகவை முதிர்ந்த தமிழறிஞர்கள் உதவித்தொகை பெற அடுத்த மாதம் 31ஆம் தேதிக்குள் தமிழ் வளர்ச்சி துணை இயக்குநர் அலுவலகத்தில் விண்ணப்பிக்கலாம். திருவனந்தபுரத்தில் நடைபெறவுள்ள நவராத்திரி விழாவிற்கான சாமி சிலைகள் மன்னர்கால பாரம்பரிய முறைப்படி கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து ஊர்வலமாக புறப்படும் நிகழ்வு இன்று கோலாகலமாக தொடங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
தமிழக மற்றும் கேரள மாநில அறநிலைத்துறை காவல்துறை பாதுகாப்புடன் இன்று சுசீந்திரத்திலிருந்து முன்னுதித்த நங்கையம்மன் புறப்படும் நிகழ்ச்சி செண்டை மேளங்கள் முழங்க நடைபெற்றது. நாகர்கோவில், சுங்கான்கடை, வில்லுக்குறி வழியாக இன்று மாலை பத்மநாபபுரம் அரண்மனையை சென்றடையும். நாளை மன்னரின் உடைவாளுடன் சரஸ்வதி அம்மன், வேலிமலை முருகன், சுசீந்திரம் முன்னுதித்த நங்கையம்மன் ஆகிய 3 சுவாமி சிலைகளும் பிரம்மாண்டமான ஊர்வலமாக திருவனந்தபுரத்திற்கு புறப்படும் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. கன்னியாகுமரியிலிருந்து குமரன் விவேகானந்த்.
மதுரை ஆகாஷ்வாணியில் பொறியியல் பிரிவின் உதவி இயக்குநராக பணியாற்றும் திரு ஜி வாசுதேவன் இன்று பணி ஓய்வு பெறுகிறார். பல்வேறு நிலையங்களில் 34 ஆண்டுகளாக அவர் பணியாற்றியுள்ளார். கான்பூரில் பங்களாதேஷிற்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 4ஆம் நாளான இன்று இந்தியா தனது முதல் இன்னிங்ஸ் சற்றுமுன் 1 விக்கெட் இழப்பிற்கு 66 ரன் எடுத்திருந்தது. முன்னதாக பங்களாதேஷ் தனது முதல் இன்னிங்ஸில் 233 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். காவிரி பிரச்சனையை அரசியலாக்க கூடாது என்று மத்திய எஃகுத்துறை அமைச்சர் திரு எச் டி குமாரசாமி கேட்டுக்கொண்டுள்ளார். அனைவருக்கும் வளர்ச்சி தொடர்பான மக்கள் திட்ட இயக்க தேசிய பயிலரங்கை பஞ்சாயத்து ராஜ் இணையமைச்சர் திரு எஸ் பி சிங் பாகேல் இன்று தொடங்கி வைத்தார். குற்ற செயல்களில் ஈடுபட்ட 26 அமைப்புகளை மத்திய புலனாய்வு பிரிவு முடக்கியுள்ளது. வானிலை முன்னெச்சரிக்கை தகவல்களை அறிந்து கொள்ள ஏதுவாக TN அலர்ட் செயலி உருவாக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பங்களாதேஷிற்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் சற்று முன் ஒரு விக்கெட் இழப்பிற்கு 66 ரன் எடுத்திருந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.